ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்த இரண்டு கைகளாய மடல அப்படியே கூம்புனா மொட்டா இருக்குது இந்த மாலையில. ஒரே இந்த வரிசையில போறாங்களா, கியூல போறாங்களா, எல்லாரும் கிரீடம் அணிந்திருக்காங்களா. பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தேவரலை பாத்தீங்கன்னா ஒரே எல்லா கிரீடத்தினுடைய தொகுதியாவே இருக்கான். எல்லா இதுவும் கிரீடம் வச்சிருக்குன்னா வச்சிருக்காங்க அந்த கிரீட மாலை. இப்படி மாலைகளாக காட்சியளிக்கின்ற கைலை எங்களுடைய திருக்கைலை என்று சொல்லி அப்படியும் பாராட்டினார். இனி அங்க இருக்கிற காலமரத்தில் இல்ல, அங்க இருக்கிற பூதம் அப்படி அர்த்தமல்ல. இங்க பூதங்கள் சிவகணங்கள். புண்ணிய மிகுதியினாலே நம் போன்று ஆன்மாக்களாக இருந்ததுதான் ஒரு கால இலையிலே சிவகணங்களாக ஆயும். அவை இறைவனுடைய ஏவலை செய்யும். மற்ற நிறங்களை இறைவனையும் வணங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் சிவகணங்கள் என்று சொல்லுவது. அது என்ன செய்யும்? ரொம்ப அருமையா அதை பற்றி ஒரு பாட்டே சொல்றது. நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் ஐம்பேரும் பூதமும் நாட்டு. அங்க போய் இந்த சிவகணங்கள்ட்ட நீங்க தானே சிவகணங்கள்? ஆமா அப்படின்னு. இந்த ஐம்பூதங்களாய அண்டங்கள்னு சொல்றமே, நான் கூட திருவாசல படிக்கிறமே, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி. இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த அண்டங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் எங்களால காட்ட முடியும்னார். இது என்ன பிரமாதம்? நான் காட்டுறேங்கம்மா. எங்க உலகத்தில் இருக்கிற அண்டங்கள் அத்தனையும் ஒருங்கு திரட்டி கொண்டு வந்து நிறுத்தி இதோ பார், இது காட்டுறான் பாருங்க, இதுல பாக்குறானு, இந்த ஒரு ஒரு பத்து காசு போட்டு கலிதா பத்மினி பாரு, இதே ராமசாமி பாரு, நல்லா பாருங்கிறானே. அது மாதிரி இங்க என்ன பாரு பாரு, இந்த அண்டத்தை பாரு, அந்த அண்டத்தை பாரு, இந்த பத்தி ஆயிரத்தெட்டு அண்டம் இந்த பத்தி சூரபெருமான் கேட்டானே பத்தியில எத்தனை இருக்கு பத்தியா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சீக்கிரம்னு ஆயிரத்தெட்டு இருக்குதா இருக்குது. அதெல்லாம் இப்படி அண்டங்களை கொண்டாந்து காட்டுமா கூட காட்டுமா, அவ்வளவு ஆற்றல் உடையதான். அடுத்து நாடும் ஐம்பேரும் பூதமும் நாட்டுவே. இந்த ஐம்பேரும் பூதம்ங்கிறீங்களே, நிலம் நீர்த்தி வழி மின்னு சொல்லி நிலத்தை பாக்குறோம், எல்லா நிலத்தையும் நீ காட்ட முடியுமா? முடியும். நீர்நிலைனா எல்லா நீர்நிலையும், இயங்குகிற காற்றுன்னா எங்க இருக்கிற காற்றும், வானம் இவற்றைய எல்லாம் காட்டுமா? அவ்வளவு ஆற்றல் உடையன், அவ்வளவு ஆற்றல் உடையன். அதோடு கூட கோடி கோடி கூரட்டிரு பூதங்கள் எவ்வளவு இருக்கும்னாரு. அதெல்லாம் யாரும் சென்சஸ்ல சார், அங்க இருக்கிற எத்தனையோ கோடான கோடி பூதங்கள் இருக்கு, அவ்வளவுதானே தவிர இத்தனை தான் வரையில சொல்ல முடியாதுனர். எல்லாம் சின்னது பெருசு சின்னது பெருசு இப்படி எல்லாம் இருக்குமா பூதங்கள்லாம். இப்படி இருக்கின்றவை பாடியாடும் பரப்பது பாங்கலாம். அதுக்கு என்ன வேலைன்னாரு, நல்லா பாடிட்டு இருக்கேன் ஆடிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நம்முடைய ஞானசம்பந்தர் மாதர் மடப்பிடியும் அருமையான பாட்டு. இதுல மாதர் மடப்பிடியும் ஒரு பாட்டு இருக்கே, ரொம்ப ஓதுவா முத்தியில் பாடினாங்கன்னா ஒரு மணி நேரம் பாட முடியான பாட்டு, ரொம்ப அருமையா. அதுல எல்லா வரையும் இப்ப இல்ல, ஞானசம்பந்த குழந்தை பாடுது என்னன்னாரு, ரொம்ப அருமையான பாட்டு அது. எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, எங்க அப்பா அப்படி இருப்பாங்க, எங்க அப்பா அம்மாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றது. இது மாதிரிதான் இப்ப எங்க அம்மா எப்படி இருப்பாங்க அது சொல்ல போறது இல்ல, எங்க அப்பாவும் அவங்களை சுத்தி இருக்கவங்களும் எப்படி இருப்பாங்க. பூத இனப்படை நின்று, பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். எங்க அப்பா என்ன பண்ண தெரியுமல்ல, இந்த பூதங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்குமா, சின்ன சின்ன பூதம் பெருசெல்லாம், அது சூழ இருந்து இசை பாடவும் ஆடுவர். எங்கே பூதங்கள் எல்லாம் பாடட்டும், என்ன பாடும்னர், பழம்பஞ்சரம் பண்ணை பாடட்டும், எல்லாம் பழம்பஞ்சரம் பாடுமா, அதுக்கு ஏற்ப இவர் ஆடுவாராம். சரி, அது பாடியே இவர் ஆடியே இருப்பாரு. எங்க அப்பாவும் பாடுவார், எங்க அப்பா பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும். ஏ அப்பா என்ன பாடுவார், உங்க அப்பா என்ன பாடுவார், வேதமோடு ஏழிசை பாடுவர், வேதமோடு ஏழிசை பாடுவர். அப்பா அப்ப எங்க அப்பா பாட்டும் பாடுவார், நடனமும் செய்வார், ரெண்டும் செய்வார். வேதமோடு எழுதி பாடுவர், ஆழ்கடல் வெண்திரை இறை நூரை கரை போருது, ரொம்ப அருமையா சொல்ற. ஆகவே இந்த பூதங்கள் எல்லாம் என்ன பண்ணு கேட்டா, இசை பாடவும் ஆடுவர், அருமையா பாடும். இவர் ஆடுவார், அவர் பாடுவார், இவையெல்லாம் ஆடுமாம். அப்படி பெரிய மகிழ்ச்சியாக இருக்குமாம் திருக்கையில். அப்படிப்பட்ட பூதங்கள் நம்முடைய பெரிய புராணத்துல இந்த சிவபூதங்களினுடைய செயலாக இரண்டு ஒரு செயல் ஞாபகப்படுத்தணும். என்னது, அப்பாவுக்காக பொருள் கேட்ட ஒரே ஒரு பிள்ளை. யார் அது? அப்பாவுக்காக பொருள் கேட்ட பிள்ளை, தனக்காக பொருள் கேட்கல, அப்பாவுக்காக. ஞான சம்பந்தர் அப்பா ரொம்ப காலமா பொருள் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்குன்னு வேள்வி செய்யறதுக்காக, சீகாடியில வேள்வி செய்யணும்னு தம்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். திருவாவூர்துறை வந்தார். திருவாவூர்துறை வந்த உடனே வந்து, தம்பி நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆமாப்பா நீங்க கூட சொன்னீங்க மறந்துட்டேன் அப்படின்னா, இவர்கிட்ட என்ன பாக்கெட்ல ஒரணா கிடையாது, ஞான சம்பந்தர் காசு அது. இவர்கிட்ட இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞான சம்பந்தர்கிட்ட ஒன்னும் பணம் இல்லை, ஆனா அப்பா கேட்டுட்டே இருக்காங்க. சரி என்ன செய்யறதுனர், திருவாவூர்துறையில பாடினார் இடரனும் தலரனும்ங்கிற பாட்டு. அந்த இடரனும் தலரனும்ங்கிற அருமையான பாடல் பாடிய மாத்திரத்துல ஒரு சிவபூதம் தான் ஒன்று கொண்டு வந்து அப்படியே ஒரு பொற்கடியை கொடுத்ததாம் திருவாவூர்துறையில அந்த முன்னால. அதை எடுத்து வைத்துக் கொண்டுதான் தன் தந்தையாரிடம் கொடுத்து வேள்வி செய்யுங்கள் அப்படி ஒரு அருமை. ஆனா இறைவன் என்ன சொன்னாலும் செய்யும். இன்னொருவர் சேர நாட்டுக்கு போனார், நிறைய பொருள் கொடுத்தார், யானை மேல வாங்கிட்டு வந்தது. யாரு? சுந்தரர். திருமுருகன் பூண்டியும் வந்தது. வந்த உடனே நாம தான் எப்ப பொருள் கேட்டாலும் கொடுக்கறோம் இல்ல, எப்ப கேட்டாலும் கொடுக்கறோம், இது ஏன் போய் சேரமான பெருமாள் வாங்கிட்டு வருதுன்னு பார்த்தார். திருமுருகன் பூண்டி அந்த எல்லைக்கு வரும்போது இந்த சிவபோத கணங்களை விட்டார். இந்த வரைங்க மனுஷன்கிட்ட அந்த எட்டு மலை வேஷ்டியும் ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கணும், மற்றதெல்லாம் புரிஞ்சுன்னு போன பாவம் எல்லாம் பிச்சு புரிஞ்சு அத்தனை மகா கோபம் அவருக்கு. சரிங்களா, யாரோ சேரமான் பெருமாள் கொடுக்கிறார், இந்த இங்க இருக்கிற இறைவனை தெரியாம இவர் இல்லாம நடக்குமா? இல்ல, இவர் தான் காவல்துறை, இவர் இல்லாம நடக்குமா? நடக்காது. காவல்துறை இல்லாம நடக்குமா? நடக்காது. ஆனா நடக்குது. பார்த்தா நேர கோயிலுக்கு வந்தார். என்னையா, யாரோ கொடுத்த பணத்தை கூட வச்சாலும் பைசா மாத்தி புரிஞ்சிட்டியா? கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமி சொல்லி திருகு முட்டனை குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கு மடம், இந்த இடத்துல நீ உட்கார்ந்திருக்கியே என்றெல்லாம் கேட்டார். ஆகவே பெருமான் சொன்ன செயல்களை அவடே தரும். அதே போல நாவுக்கரசர் பெருமான் ரொம்ப நாள் வேண்டினர். பெருமானி இந்த மேனி இந்த உடம்பு ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக சமன் சமயத்தில் இருந்துட்டது, அந்த உடம்போடு நான் வந்து இங்க உங்களுக்கு கோயிலாம் வந்து வளம்படுறேன், எனக்கு என்னமோ சங்கோஜமா இருக்கு. சரி என்ன பண்ணுனர், உன் கையினால திருநீரு பூத்து, உன் கையினால இடவம் பொறி, இடவம் முத்திரை பொறி, உன் கையினால சூழ இலச்சினியை பொறி என்று கேட்கிறார். சிவபூதங்களை கொண்டு நாவுக்கரசனுடைய திருவுள்ள மயிடும்படியாக இடவக்குரியும் அந்த சூழக்குரியும் பொறித்தது இந்த சிவபூதங்கள் தான், சிவகணங்கள் தான். இப்படியாக இந்த சிவகணங்கள் பெருமான் ஏவலுக்காகவே இருப்பன, அவை கைலாயத்தில் இருக்கின்றன, எப்பொழுது இருக்குமா இது அங்கே இருக்கின்றன. நாயகன் காடல் சேவிக்க நான் முகன், மேய காலம் மலாமையில் மீண்டவன், சூயமால் வரை சோதியில் மூழ்கி ஒன்று ஆய அன்னமும் காணாதயற்குமால். இப்படி ஒரு அருமையான வர்ணனை பண்ணர். இதுல ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னு, ரொம்ப நாள் வந்து நான்முகன் பிரம்மன் இருக்கானே, அவன் வந்து பெருமானை வழிபாடு செய்யணும்னு நினைச்சிருக்கான். நினைச்சா என்ன பண்ணா, இருக்கிற பிரம்மலோகத்துல இருந்து எதுல போவாமே, அவனுக்கு என்ன ஊர்தி, அன்னம், அன்னத்து மேல ஏறிட்டான். நேரா போனான் கைலாயம் போயிட்டான். போன அன்னத்தை பக்கத்துல விட்டுட்டு போய் நிக்கிறான். கியூ நின்ன முந்த முடியாது, அங்க எல்லாம் முந்தனா போச்சு. ஒரு ஆள் இருக்காரு, யாரு, நந்தியம் பெருமான், தலையில தலைமையா அழிச்சிருவார். போயிட்டே இருந்தார். இங்க நான் முகன் அப்படிலாம் சொல்லி முடியாது, எல்லாம் அவங்களும் கியூல் நின்னாங்கன்னா போனா போக வேண்டியதான். போலோட நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொன்னார். புகுவார் அவரை முந்துவேன்ல, புகுவார் அவர் பின் புகுவேன் என்றெல்லாம் சொன்னார். ஆகவே அது போல இருந்ததான். பார்த்தேன் மணிக்கணக்கில் நின்ன, 4 மணி 5 மணி நேரம் நினைச்சு. இவனுக்கோ படைப்பு தொழில் இல்லைங்கண்ணா, அதில் படைப்பு தொழில் முக்கியம் இல்லவா, அதனால என்ன பண்ண கேட்டா, சரி இங்கேயே இருந்து இன்னும் 2 மணி நேரம் ஆகி நம்ம போய் வழிபாடு செய்யணும்னு வச்சுங்க, வழிபாடு செய்த உடனே என்ன செய்வாங்க கேட்டா, ஏப்பா நீ எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க கைலிக்குன்னு கேட்பார் பெருமான். ஒரு 6 மணி நேரம். 6 மணி நேரம் படைப்பு தொழில விட்டுட்டியே அப்படின்னு கேட்க மாட்டாரா? ஆகவே நமக்கு மேலிடத்து இருப்பவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணிக்கு அழைத்தா மட்டும் போதாது, சரிங்களா, நம்முடைய பணியும் செய்துட்டு போயிருக்கணும். இப்பொழுது இருக்கிற திருப்பனந்தாள் சுவாமிகளுக்கு முன்னேறிந்த சுவாமிகள் மிருத்தியில கொஞ்ச நாள் இருந்தவங்க, அப்புறம் தொடர்பு எல்லாம் பெற்றவங்க. அதனால ஏதேனும் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் அழைத்தாங்கன்னு சொன்னா, ஓய்வில் வரட்டும். அதே லீஷர் பீரியட்ல வரணுமே தவிர கல்லூர் பணி பீரியட்ல வரக்கூடாது. அவங்க காரியமாகவே கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்க காரியம்தான் அழைக்கிறது, அவங்க காரியம்தான் பாடம் நடத்துறது. ஓய்வா இருக்கும்போது வரணும்னு சொல்ல, புலவர் ஓய்வில் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீரியட்ல வராதிங்கன்னு, வகுப்பு விட்டுட்டு வரக்கூடாதுன்னு. அது மாதிரி இங்க நான்முகன் போனா வந்து உள்ள போனா இன்னும் 1 மணி நேரம் ஆக மாட்டேங்க உள்ள போறதுக்கு. பார்த்தான் ஒரு 2 மணி நேரம் காத்திருந்தான். சரி இன்னைக்கு முடியல, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கோ சொல்லிட்டு திரும்பி வந்தானா. வந்தா தான் அன்னத்தை பாக்குறான், ஏன்னா மீண்டும் பிரம்மலோகத்துக்கு போயிடலாம்னு. அன்னத்தை தெரியல என்ன நேரம், அன்னம் என்ன நேரம், வெள்ளவெளியன்னு இருக்கும். கைலாய மலை எப்படி இருக்குது, பொன்னின் வெந்திர நீரு புனைந்தன, ஒரே வெள்ளவெளியா இருக்குது. பார்த்தார், இந்த இந்த அண்ணன் எங்க போச்சுன்னு தெரியலையா, கொஞ்சம் வயசானாச்சு 40-42 சாலை சொல்றோம், கண்ணாடி போற வயசு, இப்படியே பாக்குறானா. பார்த்தா எங்க அண்ணன் போயிருக்குது, எங்க அண்ணன் போயிருக்குன்னு பாக்குறான், ஆனா அண்ணத்தை காணாமல் வருத்தப்பட்டானோ. இப்படி ஒரு பாட்டு, ஒரு அருமையான பாட்டு. எனவே கைலாயமலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள் எவரேனும் தாமாக, ஆனால் அந்த வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள் வரிசையாக வர வேண்டுமே தவிர முந்தி வர முடியாது. அது நந்தியம்பெருமான் காவலுடைய இடம் என்று சொல்லி பிரம்மன் இப்படி என்ன, இப்படி ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த பாட்டு சேர்க்கிறாருடையது. இதுல ஒரு பாட்டை பின்னாலே எப்படியோ சேர்த்திருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, இது தம்பி பையன் போனது, இவங்க அப்பா யாரு, திருமால். திருமால் போய் கருடனை காணாம ஆயிர ஆளர்லான்னு அப்படி ஒரு பாட்டு வந்தது. ஆனா அந்த பாட்டை கண்டுபிடிச்சு அது சேக்கலார் வாக்கு அல்ல என்று பார்த்துட்டாங்க. அந்த பாட்டையும் படிச்சிடுறேன். காதில் வெண்குழையோன் கடல் தோழ நெடியோன் காலம் பார்த்திருந்ததும் அறியான். அதே போல திருமால் போனாராம், ரொம்ப நாள் காத்திருந்தாராம் பெருமானை வழிபட, ஒன்னும் நடக்கல, ரொம்ப நன்னு நாள் ஆக மாட்டிருக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணாராம், சோதி வெண்காலை கையிலை தாழ்வாரை மூளையில் துதிக்க யோன் ஊர்தியை கண்டு என்ன கீழே என்ன கேட்டா, நம்ம விநாயக பெருமானுடைய ஊர்தி என்னது, மூஞ்சூர். அந்த மூஞ்சூர் அப்படியே போயிட்டு இருந்ததான் கண்டு, ஊர்தியை கண் துடிக்க யோன் ஊர்தியை கண்டு மீதழு பண்டை செஞ்சூடர் இன்று வெண்சூடர் ஆனதென்று அதன் கீழ் ஆதி ஏனமதாய் இடக்கொழுற்றான் என்று அதனை வந்து அணிதரும் கழுவலன். இங்கே கருடன் காணலையா, இங்க அங்க வந்து நான்முகன் தன்னுடைய உறுதியாக இருக்கிற அன்னத்தை காணலன்னாரு, இங்க கருடன் வந்திருக்குது. தன்னுடைய திருமால் போனார், போனார் போனார் வரவே இல்லை. அதனால என்ன பண்ணுச்சு கேட்டா, அப்படியே பறந்து பறந்துட்டு வந்துதான், இங்க காண இங்க காண நம்முடைய தலைவர்னு. பாருங்க, அந்த காலத்துல ஊர்தி எல்லாம் கூட தலைவனை தேடிட்டு இருந்த காலம், ஆனா அவரை காண முடியும். ஆனா இங்க மாதிரி கருடன் போய் கேட்டுதான் தலைவரை பார்த்துதான் காணாம். ஒரு அருமையான கற்பனை, ஆனா யார் பாடினாங்களோ, ஆனா ஒரு கற்பனை, அருமையான கற்பனை. அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருடன் அப்படியே பறந்து பறந்து பார்த்து எங்கடா நம்முடைய தலைவரை காணாம்னு பாத்துட்டு வரும்போது, அங்க விநாயக பெருமானுடைய ஊர்தியாக இருக்கிற அந்த மூஞ்சூர் இருக்கு, அது இப்படியே போயிட்டு இருந்தது. போனா அது பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூஞ்சூர் போறது ஆனா நேரம் வெள்ளையா போச்சு. ஏன்னு கேட்டா அந்த பனினால வெள்ளையா இருக்குது, ஆனா கொஞ்சம் அந்த நிறமும் தோணுது. இப்படி போறத பார்த்துட்டு கருடன் என்ன கருதிச்சான், நம்முடைய தலைவர் ஒரு காலத்துல வந்து நிலத்தை கேண்டி பன்றியா போனாரே, அன்னைக்கு பார்க்க முடியல அல்லவா, பெருமானை காண்பதற்காக பன்றியாய் நிலத்தை கேண்டு போன பார்க்கல, ஒரு கால் இப்ப பாக்கலாங்கிறதுக்காக மூஞ்சி வர பார்த்துட்டு, இதுதான் நம்முடைய பெருமானம் என்னமோ, இவர் பண்டி மாதிரி இருக்குதே, நோண்டது மாதிரி இருக்குதே, எனவே இவர் தான் நம்மவோ என்று சொல்லி இந்த கருடன் பறந்து பறந்துகிட்டு எதுகிட்ட போகுதான், அந்த மூஞ்சூர்கிட்ட போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு பாடல். ஆனால் இந்த பாடல் எந்த பதிப்பிலும் இல்லை என்றும், அதுல சபாவதி முதலியார் பதிப்புன்னு ஒரு பதிப்பு இருக்கு. அந்த முதலியார் பதிப்புல அவரை துணிஞ்சு, இது வெள்ளிப்பாடல், இது சேக்கலாருடைய வாக்கு அல்ல என்று எழுதியிருக்க. நம்முடைய டி கே எஸ் அவர்கள் பெரிய புராணத்துல ஒரு 33 பாடல்கள் இடைச்சேறலாக இருக்கும் என்று எண்ணியிருக்கார். 33 பாடல்கள், அதுல இதான் முதல் பாட்டு, இதான் முதல் பாட்டு. இது போன்று 33 பாடல்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதை மேலும் எண்ணலாம். இது மாதிரிலாம் எண்ணி முடிப்பதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவர் காலையிலே எழுதிட்டார் 33 பாடல்னு, ஆனா ரொம்ப அஞ்சு எழுதியிருக்கார், மிக அஞ்சு எழுதியிருக்கார். என்னன்னு கேட்டா, ஒரு கால் இது சேக்கிரார் வாக்காக இருந்து அரியன் வந்து நான் சேக்கிரார் வாக்கு அல்ல என்று சொன்னால் அந்த சிவபராதத்துக்கு நான் என்ன பாவம், ரொம்ப கடினப்படுவேன். அதனால் அரியனுடைய மனதில் படுகிறது, அப்படி தோன்றுகிறது என்று எழுதியிருக்காரு தவிர, நான் ஆணையிட்டால் ஆரம்பிக்கல, ஏன்னா அவர் அவள் அப்படி வரலாம் செய்ய மாட்டேன், நம்ம பக்தர் இல்லவா. அதனால ஒரு கால் சேக்கிரார் வாக்கு அல்லாத இருந்தா பரவாயில்ல, சேக்கிரார் வாக்கா இருந்த ஒன்றை நம்முடைய புத்தி கூர்மையை கட்டுறதுனால அல்லன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய தப்பல்லவா என்று அஞ்சு எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட பாடல்கள் 33 பாடல் இடைச்சேறலாக இருக்கின்றன. இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல தக்க அறிஞர்களை வைத்து ஒரு 4-5 பேர் வைத்து ஒரு நாள் இருக்க வச்சு முன்னியதை வந்து செய்து கொடுத்து 33 பாடல்ல உண்மையாகவே எல்லாம் இடைச்சிருக்கலா அல்ல இடைச்சிருக்கலா அல்லாதும் இருக்குமா என்பதை ஆய்ந்து ஒரு முடிவோட பண்ணலாம். ஆனா ஒரு 2 திங்களுக்கு முன்னே அந்த பாட்டெல்லாம் கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணணும், அந்த இடைச்சிருக்கிறதுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற பாட்டை படிக்கணும். இந்த பாட்டை மட்டும் ஏன் இடைச்சிருன்னு சொல்றீங்க, ஓசையினாலா அல்லது சொற்களினாலா அல்லது கருத்து வேற்றுமையினாலா என்பதெல்லாம் பார்க்கணும். கொடுத்து ஒரு முடிவோட செய்யலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கம்பராமாயணத்துக்கு பாட வேறுபாடுகள் என்பது மட்டும் செய்வதற்கு 3 ஆண்டு வேலை செஞ்சாங்க டி எம் நாராயணசாமி இருந்த போது. ரொம்ப அழகான வேலை. ஏன்னா கம்பராமாயணத்துல பாட வேறுபாடு இருக்கு, அது நல்ல பெரிய சிறந்த அறிஞர்கள். நம்ம இங்க ரெட்டியார், வெங்கடராஜ ரெட்டியார், புருஷோத்தம நாயுடு, இது மாதிரி இருக்கிற அண்ணங்கராச்சாரியார், இது மாதிரி இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் வச்சு எந்த பாடம் சிறப்பு என்பதை வைத்து ஆராய்ந்தாங்க. ரொம்ப அழகா செஞ்சாங்க. ஆனால் அதற்கு பின்னே வந்து துணைவேந்தர்கள், சரி கம்பராமாயணம் செஞ்சாங்க, பெரியபுராணம் செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே, செய்யல அல்லவா. பெரியபுராணத்துல பாட வேறுபாடு இருக்குது. இது இது இளைச்சியர்கள் இப்ப நான் சொல்றது, பாட வேறுபாடு இருக்கு. நாங்களும் இவ்வளவு நாளா பாட வேறுபாடு இவ்வளவு இருக்கும்னு கருதுல. இப்ப அந்த நூலை கொஞ்சம் எடுத்து அதை ஏதாவது எழுதணும் போகணும்னு சொன்ன பிறகு பார்த்தோம்னா பாட வேறுபாடு 2000க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கு. பெரியபுராணத்தில் காணப்படுகின்ற பாட வேறுபாடுகள் என்று ஒரு 3 பிஹெச்டி செய்யலாம். உழைக்கணும், உழைக்கணும். ரொம்ப அருமையான பாட வேறுபாடுலாம் இருக்கு. அதை துணியணும்னு சொன்னா ஒரு ஆள் துணிய கூடாது. தானோடைய மலையார் இங்கமா இருக்கிறார். இப்ப இருக்கிறதுல பெரும்பாலும் ஒரே ஒரு நாதி அது ஒண்ணுதான் இருக்குது. நீங்க எதையும் சந்தேகம்னு கேட்கணும்னா என்ன பண்றது, வயசாயிட்டது. அவரை தலைமையை வைத்து இன்னும் சில பேரை வைத்து ஆராய்ந்து எந்த பாடம் சிறப்பு என்று தேர்ந்தெடுப்பது இருக்குதே, அது பெரிய புண்ணியம். அது ஒரு 2-3 ஆண்டு ஆகும் இவ்வளவு வேறுபாடு எடுத்து வைத்துக் கொண்டு. இதெல்லாம் செய்ய வேண்டிய பணிகள் தான் திருவருள் காக்க. ஆனா இப்ப நான் உங்க என்ன என்ன செய்யறேன்னு கேட்ட, பாட வேறுபாட்டை தொகுத்துறது, தொகுத்து என்ன அளவுல இது தேவலாங்கிறது எழுத வேண்டியது. ஆனா இதுவே முடிவல்ல, பின்னரும் ஆராயலாம் என்று விட்டுடலாம். ஆனா தொகுத்து வச்சிடறது, எத்தனை வேறுபாடு உண்டோ சரி அத்தனையும் தொகுத்துறது. ரொம்ப கொஞ்சம் கடினமான வேலைதான், என்ன செய்யறது, செஞ்சிருவோம் என்று ஒரே ஒரு அதுல மட்டும் சொல்றேன். பாட வேறுபாடு உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கும்னு. மானக்கஞ்சார வரலாறு இருக்குல்ல, மானக்கஞ்சார வரலாற்றுல ரொம்ப அற்புதமான பாட வேறுபாடு. எனக்கு அன்னைக்கு பூரா எனக்கு மற்ற சாப்பாடே தேவையில்லை, அன்னைக்கு பூரா இதை செஞ்சிட்டே இருந்தேன். இப்படி ஒரு அருமையான வேறுபாடு இருக்கு. ஆனா இதுல எது என்று நாம் துணிய முடியலையே என்றதெல்லாம் வருத்தமா. மானக்கஞ்சாரர் அந்த பெண்ணினுடைய கூந்தலை கேட்க வர்றார் திருமண நாளுக்கு முதல் நாள். அப்படி வருகின்ற பொழுது அவர் வந்து வந்த வேடம் என்ன வேணும்னு கேட்டா, மாவேடம் சொன்ன. மாவேடம்னா அவங்கதான் மாவிரதியர்னு ஒரு ஒரு இனத்தவர், அதாவது நம்முடைய சைவத்திலே பிரிவு. அவர்கள்தான் இந்த பெண்ணினுடைய கூந்தல் எல்லாம் பூணலா திரிச்சு மேல போட்டுக்கிறவங்க, மற்ற எல்லா துறையும் செய்ய மாட்டாங்க. அந்த வேடத்துல வந்தார் அந்த சிவருமா அப்பா வந்தார் மாவிரதியர் வேடத்துல. அதுல 5 விதமான முதிரைகள் இலச்சினைகள் இருந்ததா, அது எங்கே இருந்ததுன்னு அந்த சேக்கிரார் சொல்றார். திருவடியில் பஞ்ச முத்திரையும் காண என்று இருக்கு. திருவடியில் பஞ்ச முத்திரையும் காண, பஞ்ச முத்திரைன்னு 5 விதமான அந்த முத்திரைகள், சங்கு மாதிரி, சக்கர மாதிரி, வாள் மாதிரி இருக்கிற அந்த 5 முத்திரைகள் இருக்கு. திருவடியில் இருக்குன்னா காலில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பாடம் திருவடியில், திருவடிவுன்னு வடிவுன்னா உடம்பு, அடியில்னா கால்னு அர்த்தம். இந்த யானாவுக்கு ஈனாவுக்கு எவ்வளவு வெற்றும் பார்த்தீங்களா, திருவடிவில் என்று வீணா போட்டீங்கன்னா உடம்புல அர்த்தம், திருவடியில் ஈனா போட்டீங்கன்னா காலில் அர்த்தம். அப்ப அந்த பஞ்சமுத்திரை இருப்பது காலிலா உடம்பிலா, காலில் உடம்பிலா. இத நீங்க ஒரு முடிவுக்கு வந்தாதான் திருவடியில் என்பது பாடமா திருவடிவில் என்பது பாடமா. யானாவுக்கு வானாவும் தான் வேற்றுமை. ரொம்ப அழகான இடமா இருக்கு, அழகமான. இது போல் பல செய்து இன்னொரே ஒரு இடம் சொல்றேன். திருநாவுக்கரசர் பாடலிபுத்திரத்தில் இருக்கார். பாலிபுத்திரத்திலிருந்து தூத ஆள் விட்டார், அக்கா வைத்தொலியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வரமாட்டேன்ட்டாங்க அம்மா அக்கா. உடனே இவர் புறப்படுகிறார். புறப்படுகின்ற பொழுது என்ன பண்றாரு, இரவு நேரம் என யாருக்கும் தெரியாம. அப்போ கை தளர்வார் ஊன்றி என்று இருக்குது. இவருக்கு வயிற்றுவலினால தள்ள முடியல, இது பண்ண முடியல, ரொம்ப யாராவது கை பிடிச்சா தேவலான் இருக்கு. அதனால அப்படி கை ஊன்றுவதற்கு யாரும் இருக்கிறது, ரெண்டு ஒருவரை பிடித்து ஊன்றி கொண்டு வந்தார்னு ஒரு பாடம் ஊன்றி என்று. அதுக்கே பாருங்க, கைதருவார் ஒருவரும் இன்றின்னு பாடம். ஊன்றி என்பது பாடமா, இன்றி என்பது பாடமா, எல்லாம் பாருங்க ஓரளவு என்ன கருதுனா, என்ன கருதுன. கைதழுவார் ஊன்றிங்கிற பாடத்தை விட கைதழுவார் இன்றின்னு பாடமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிறர் யாருக்கும் தெரியாம வரப்போறார், அதனால கைகை தடுமாறிட்டு வராத தவிர ரெண்டு பேர் கையில இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சு போடுமே, அவங்களுக்கு தெரிஞ்சு போடுமே. அதனால் கை தளர்வா கை ஊன்றுவதற்குரியார் இன்றி மிக தடுமாற்றத்தோடு வந்தார் என்ற இன்றிங்கிற பாடம் சிறப்பாக இருக்குமோ என்று கருதுறோம். இப்படி எல்லாம் பாட வேதங்கள் இருக்கும், இவ்வளவு நாள் தெரியாது எங்களுக்கு. பெரிய புராணத்துல இப்ப சொல்றமே தவிர பாட வேறுபாடுகள் அது இவ்வளவு 2000க்கு 4000 பாட்டுக்கு சொச்சத்துக்கு 2000க்கு மேல இருக்க மாட்டிருக்கேன். வேற்றுங்க இதெல்லாம் என்ன பண்றது. சிவம் எப்படியோ திருவரும் சரிங்களா. ஆகவே அது போல இடைச்சர்கள், இந்த பாட வேறுபாடுகள், இவையெல்லாம் பெரிய புராணத்தில் நாம் இனி என்ன வேண்டிய பகுதிகள், பல்கலைக்கழகம் செய்யணும் அல்லது பெரிய அல்லவா திருமடங்களில பொருளாதாரம் மிக்க இருக்கிற மடங்கள் செய்யணும், செய்வதற்குரிய தகுதியுடைய குலவர்களும் வேண்டும். அது பெரிய இடர்பாடாச்சு, பெரிய இடர்பாடாச்சு. ஒன்றை துணியும்னு சொன்னா, இப்ப பெரிய கேட்டா பேச்சாளர் கிடையாது, எங்க பார்த்தாலும் பேச்சாளர் இருக்கிறாங்கன்னு ஒரு பேரு, ஆனா பேச்சாளர் கிடைக்கலன்னு ஒரு பேரும் இருக்குது. எங்க பார்த்தாலும் வந்து வேலை இல்லாத இருக்குன்னு தெரியுது, நமக்கு வேலைக்கு ஆள் இல்லையேன்னு தெரியுது. நாங்க பேப்பர்ல எல்லாம் போட்டோம், நல்ல திருமுறை பணி செய்வதற்கு நல்லவர் வந்து எங்களுக்கு நல்ல புலவர்களாக வரணும்னு சொல்லிட்டு, நான் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வரேங்கிறாங்க. 1000 ரூபா தர்றோம் அல்லவா, இந்த மாதிரி திருப்பி திருமுறை பண்ணியா உணவும் தர்றோம் என்றெல்லாம் சொல்லி மடத்துல வெளியிட்டாங்க, வரலையே. ஏன்னு கேட்டா, கெட்டிக்காரன் போல 8 நாள்லன்னு நீங்க வெறும் பாடம் சொல்றதில்ல, வேலை செய்யணும், செய்யும்போது தெரிஞ்சு போடும். இது இது எக்கண்ண எங்க எக்கண்ணா போடுறது, எங்க எச்சண்ணா போடுறதுன்னு தருமாறிச்சு வச்சுங்க, அன்பிச் என்ன பண்றது. ஆகவே ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் இல்லை என்ற நினைப்பும் இருக்கிறது, தக்கவர் இல்ல. அது போல இதெல்லாம் எனவே இவற்றையெல்லாம் நாம் என்ன வேண்டும் ஒரு காலகட்டத்தில் இனி பார்ப்போம். அறம்பயர் ஆடல் மூட உடன் மறிஞ்சில் அருவிகள் எதிர் எதிர் முழங்க வரம் பெறும் காதல் மனத்துடன் தெய்வ மது மலர் இருகையும் ஏந்தி நிரந்தரம் இடைந்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி புரந்தரம் முதலாம் கடவுளர் போற்ற பொடிவது அத்திருமலை பரம்பு. ஆகவே ஒவ்வொரு நாளும் அது வருகின்ற அன்பர்கள் வழிபாடு செய்தவர்களும் வழிபாடு செய்து மீள்பவர்களுமாக எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த அன்பருடைய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த மலை என்று சொன்னார். இப்படியாக இந்த மலையை சொன்னவர் இனிமேல் ஒரே ஒரு கருத்தை நான் வந்து வசனமா சொல்லிடுறேன், எல்லா பாட்டையும் படிப்பது என்பது இல்லாமல் சொல்றேன், அப்பதான் திருமலை அது முடியும். எல்லோரும் வீட்டிருக்கிறார்கள் திருமலையில, இப்பொழுது கையிலே இந்த இடத்துல இப்ப என்ன ஒரு செய்தி முடிஞ்சிருக்கு. திருமலை சிறப்பு இருதிறத்தது, ஒரு திறம் முற்பகுதி என்னன்னு கேட்டா திருமலையை பற்றி வர்ணிப்பது, இன்னொன்று அந்த திருமலையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுவது. இப்பொழுது திருமலையினுடைய சிறப்பை சொல்லி ஆயிற்று, அங்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். ஒரு நிகழ்ச்சி இதுதான் நமக்கு தேவைப்போ, ஏன் பெரிய புராணம் தோன்றுவதற்கெல்லாம் நிலைக்களமாக. அப்படி இருக்கும்போது ஓமணி முனிவர் மற்ற முனிவர்கள் எல்லாம் வரிசை அப்படி எல்லாம் உட்காந்துருக்கலாம், என்ன பேசுவாங்க, எப்பொழுதும் இடையராது பெருமானியே பேசிட்டு இருப்பாங்க. பேசில் தான் இசனி எந்தா எந்த பெருமானி என்றென்றே பேசி பேசி என்றார் திருவாசகத்துல, அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இது ஒளிய ஒளியில காட்டலாம், காட்ட மாட்டான், நம்ம தான் காட்டணும் அல்லவா. அப்படி இருக்கும்போது நேர ஒரு ஒளியானது அப்படியே வந்துதான், எங்க கைலை மலையில எல்லா முனிவர்களும் மற்ற அன்பர்களும் இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானும் உமைமையோடு வீற்றிருக்கின்ற அந்த நேரத்துல அப்படியே அந்த ஒளியானது அப்படி வந்துதான். அப்படி ஒளி வந்த உடனே அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியல, உபமன்ய முனிவருக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. உடனே எழுந்திருச்சுதான், எழுந்திருந்தான், என்ன பேருடி, எத்தனை ஆண்டு ஆச்சு, 18 ஆண்டு ஆயிடுச்சு, அராராடா என்று வணங்கிட்டான். வணங்கினா அந்த ஒளி போயிட்டு அங்க இருக்கிற முனிவர்களுக்கு எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐயம், என்ன நம்ம இவர் ஓமன்ய முனிவர் யாரையும் வணங்க மாட்டார், இங்க மறந்தும் புறந்தொழாம அந்த பெருமானை என்று வேற எதையும் தொட மாட்டார், அப்படிப்பட்ட அந்த ஒளியை கண்டு வணங்குறாரு யாருன்னு கேட்டாங்க. என்னப்பா தெரியல உங்களுக்கு, நம்மகிட்ட முன்ன நந்தவனத்துல பணி செய்துட்டு இருக்கல ஆளாள சுந்தரம், ஆமா அவர் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது, என்னப்பா மறந்துட்டீங்களே, என்ன நடந்தது, நந்தவனத்துக்கு போகும்போது அந்த நந்தவனத்துக்கு போயிட்டு வந்த பெண்களோட ஒரு ஒரு கணம் பார்த்ததுனால என்ன சொன்னது, மறந்துட்டேங்க, ஆமா சாப்பிட மறக்கிறியாக மறக்க மாட்டேன் இல்லவா, இதெல்லாம் மறந்து விடுற ஒரு ஆள் அங்க, ஆமா ஆமாங்க ஞாபகத்துக்கு வருது, அப்ப வந்து நீ வந்து எப்பா நீ இந்த ரெண்டு பெண்ணோட நீ மண் உலகத்துல பிறந்து நீ இந்த ரெண்டு பெண்ணையும் மணந்துவான்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன சொன்னார், சுவாமி நான் அப்படி போய் இந்த ரெண்டு பெண்ணையும் மணக்கும் போது நான் அந்த கீழத்துக்கு போயிட்டேன்னா மறந்து விடுவேன் உங்களை, அப்ப நீங்க தடுத்தாள் கொள்ளும்னு கேட்டுக்கொண்டாரு, ஞாபகம் வச்சிருக்கீங்கள பத்தியா, அருமை அருமை. அப்படி போன சுந்தரர் தான் இப்பொழுது அந்த 18 ஆண்டாய் இந்த ஒளியாக வந்தார். இப்படி வருது கதை, அப்படி வருகின்ற பொழுது நான் இது ஒரு இந்த மாதிரி ஒரு உத்தி நீங்க என்ன எழுதிச்சு பாருங்க, நான் இன்னும் கூட சொல்றேன், நல்ல ஆங்கில பேராசிரியர் வடமொழி பேராசிரியர் இருந்தாங்கன்னு சொன்னேன், அவங்க இலக்கியங்களோ கேட்டு பாருங்க, ஐயா உங்க நாடகம் சேக்ஸ்பியர் மற்ற இதெல்லாம் இருக்குது, முடிவிலிருந்து முதலுக்கு வரும்படியான அந்த அமைப்புல வந்து அந்த புராணத்தை அமைச்சிருக்காங்களா, வரலாற்றை அமைச்சிருக்காங்களான்னு கேளுங்க, இருந்தா நல்லது, இருக்க நம்ம இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கல, இருந்தா நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் இலக்கியத்துல இது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப எப்படியான இப்ப என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு ஒளி வர அந்த ஒளியை இவங்க ஒருவர் மட்டுமே எழுந்து வணங்க, மற்றவர்கள் எல்லாம் இது என்ன ஒளி என்று கேட்க, இதுதான் 18 ஆண்டுகளுக்கு முன்னே இங்க இருந்த ஆளாள சுந்தரர் இது மாதிரி 2 பெண்களை பார்த்தனினாலே பெருமான் வந்து மண்ணுக்கு செல்லுக என்று சொல்ல, மண்ணுக்கு சென்றால் நயங்கி விடுவினே என்று சொல்ல, நான் தருத்தார் குழுவர் என்று சொல்ல போன அந்த ஒருவன் தான் இது என்ன அப்படிங்களா அப்படின்னு. அங்க சில பேர் புதிய ஆட்கள், இது எப்ப போச்சுங்க என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணுமே வழங்கினீங்க, கேளாயோ அதன் கதையின்னு ஆரம்பிக்கிறேன். இது எப்படி 18 ஆண்டுகளுக்கு முன் சென்ற ஒருவர் ஒளிமயமாக வர இந்த ஒளியை கண்டவர்கள் இது என்ன வரலாறு என்று சொல்ல, கேளாயோ அதன் கதையை என்று ஆரம்பிக்கிறேன். இப்படி முடிவில் இருந்து முதலுக்கு வந்த ஒரு அமைப்பு இந்த பெரியவரான ஒன்றுக்குத்தான். மற்றதெல்லாம் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு 9 பிள்ளை, ஒன்னு கூட உருப்படி இல்லை, இப்படிதான் போச்சு. முதலில் இருந்து முடிவுக்கு வந்ததே தவிர முடிவில் இருந்து முதலுக்கு வரவில்லை. சிந்தாமணி இல்ல, சுடுகாட்டுல பிறகுறான், ராமாயணம் பாலகாண்டத்துல இருந்து தான் வருது, பாரதம் அங்க இதுல இருந்து தான் வருது இல்லவா, அண்ணன் தம்பி 5 பேர் அதுல இருந்து, மணிமேகலை பூம்புகார்ல இருந்து தான் வர்றா, கோவலன் பூம்புகார்ல தான் பிறக்கிறான் வர்றேன் வள வளர்றான்னு சொல்ல, அதுல ஒரே ஒரு உத்தி கண்டுபிடிச்சார், இளங்கோவடிகள் தான், மற்ற எல்லாரும் சின்ன பிள்ளையா இருந்து நாலொரு மேனியும் பொழுது வண்ணமா வளர்ந்து பிறகு வந்து வயசு வர திருமண ஆச்சியும், இளங்கோடிகள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு முற்போக்கு போனார். அவளும் தான் அந்த பெண் யார் தெரியுமானார், ஈராராண்டகவையாள், அவனும் தான் ஈரட்டாண்டகவையான், இந்த சின்ன குழந்தையா பிறந்து நாலொரு மேனியும் பொழுது இதெல்லாம் எல்லாமே, இதோ அவள் அந்த பெண் யார், 12 வயது பெண், இதோ அவன் பார் செட்டியார் 16 வயதுடைய பையன், இந்த இருவருக்கும் திருமணம் காண நடந்தனர், திருமணம் முடிச்சுட்டார், முதல் காதலியே திருமணம் முடிச்சுட்டார், ரொம்ப சுறுசுறுப்பு. அப்படி ஒரு நூல், அந்த ஒரு நூல் தான் எடுத்தெடுப்பிலேயே 16-ம் 12-ம் கண்டு அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி கதையை கட்டுக்கோப்பாக கொண்டது சிலப்பதிகாரம் ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை. மரதெல்லாம் முதல்ல இருந்து பிறந்து வந்து வளர்ந்து எல்லாம் தான் வந்தது. ஆனால் நம்முடைய பெரியபிரானம் மட்டும்தான் முடிவில் இருந்து முதலுக்கு வருவது. இது திரைப்படங்கள்ல சில திரைப்படங்கள்லாம் கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப அருமையான உத்தியம். அப்படியே கப்பல்ல போகணும், போகும்போது தள்ளத்தை எழுதிட்டே போவான், சரி போகும்போது கூட ஒருவன் வருவான், வந்தவன் அடே என்ன கையில ஒரு மச்சம் அப்படின்னு கேட்பான், கையில ஒரு மச்சமா, கேளாயோ அதன் கதையின்னு வருவான்.